நமஸ்காரம்.
ஒரு ஊருக்கு சென்று பெருமாள் சேவித்து விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தேன். இரவு சுமார் 11:30 இருக்கும். கார் மெதுவே ஊர்ந்து சென்றது. ஹைவேல போய் 11:30 என்ன கூட்டம் இருக்கும், ஏன் நிற்கிறதுன்னு பார்த்தேன். வரிசையாக ஒரு 4-5 தேர்கள், ஜோடிக்கப்பட்ட தேர்கள். அது முழுக்க விளக்கு அலங்காரம், அதோட நிறைய கூட்டம், பேண்டு வாத்தியம் எல்லாம் முன்னால் ஊர்வலமாக சென்று கொண்டிருந்தனர். சரி, ஆடி ஞாயிற்றுக்கிழமை, அதற்காக உற்சவம் நடக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் கிட்டக்க போக போக அது ஹிந்து மதத்தினுடைய உற்சவமோ ஊர்வலமோ இல்லை. எப்படி மற்ற மதத்தவர்கள்லாம் இதை போல தேர், சிலை, பேண்டு வாத்தியம், அதுவும் அந்த தேர்லேயே விக்கிரகத்துக்கு பக்கத்திலிருந்து விபூதி குங்குமம், அந்த சிலைகளுக்கெல்லாம் மாலை உள்ளது, அம்மதத்தவர் புஷ்பம் வைத்துக் கொள்ளுதல், குங்குமம் வைத்துக் கொள்ளுதல், வாத்திய கச்சேரி பண்ணுதல் இதெல்லாம் ஏற்க மாட்டார்களே, அவர்களுடைய மதத்தின்படி இருக்காதே, ஆனால் அதெல்லாம் இருக்கிறதே என்று பார்த்து கொண்டு வந்தேன். நான் சொன்ன எல்லாமே இருந்தது, நிறைய கூட்டம். அப்ப எதற்காக இது பண்ணப்படுகிறது? அம்மதத்தினுடைய ஆகமமா, பூஜா விதானம் சொல்லுகிறதா, இத்தனா உற்சவத்தன்னைக்கு தேர் என்று சொல்லுமா, அந்த தேருக்கு போவதற்கு முன்னால் என்னென்ன செய்ய வேண்டும், தேரில் என்ன செய்ய வேண்டும், இறங்கி என்ன செய்ய வேண்டும், இதெல்லாம் உண்டா, சட்டென்று அப்படி தேர் திருவிழா நடத்திவிட்டால் எப்படி அந்த விக்கிரகத்துக்கு சாநித்தியம் வரும், அது எந்த கோவிலாவது இருந்த விக்கிரகமா, அல்லது தேர் முடிந்த விற்பாடு திரும்ப கோவிலுக்குள் செல்வாரா, அங்கு பூஜை உண்டா, எதற்குமே பதில் கிடைக்கவில்லை. சரி, ஹிந்து மதத்தினுடைய விழாவை போல் நடத்தினால் அதே போல் இருக்கிறபடியால் அதை பார்த்து பார்த்தே பழகிய ஹிந்துக்கள் இதிலும் பங்கெடுத்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற ஆசை ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் நாம புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு விழா என்பதோ விக்கிரக பூஜை என்பதோ ஆகமப்படி நடக்க வேண்டியது. அப்படி இல்லாவிட்டால் அதற்குரிய பலன் கிடைக்காது. எத்தனையோ நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் தினமும் 6 பூஜை செய்யப்பட்டிருப்பார், அதற்குரிய மந்திரங்கள், அப்பதானே அந்த விக்கிரகத்துக்குள் சுவாமி வருவார் அப்படிங்கிறதையும் அந்த பகவானே சொல்லியிருக்க வேண்டும், அந்த மதம் அதை ஒற்றுக்கொள்ள வேண்டும். ஹிந்து தர்மம் இதன்படிக்கு உற்சவங்களை செய், இதோ கருட வாகனம், இது குதிரை வாகனம், இப்படி உற்சவம் நடக்க வேண்டும், இது தீர்த்தவாரி, இப்படி பிரசாதம் பண்ண வேண்டும் அத்தனையும் ஆகமத்தில் சொல்லுகிறது. அது ஹிந்து தர்மம் நம்புகிறது, ஹிந்துக்கள் நம்புகிறோம். அப்படிங்கிறதே இல்லாத போது அப்படி ஒரு சடங்கை செய்தால் அப்போ எப்படி யாருக்கு இதனால் பயன் ஏற்படும், அதைத்தான் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். விக்கிரகம் என்பது ஏதோ சட்டென்று அவசரத்தில் செய்து அப்போது தேவை அப்படிங்கிறதுக்காக முடித்து விடுவதல்ல. செய்யலாம். இப்போ ஒரு சில விக்கிரகங்களை ஒரு நாள் பூஜைக்காக கூட பண்ணி கொண்டு வைக்கலாம். ஆனால் அந்த விக்கிரகத்தினுடைய மூலவரோ அவரைப் போல் இருக்கக்கூடியவரோ கோயிலுக்குள் ஜாகிரதையாக இருப்பார். அவருக்கு ஆகமப்படி பூஜை உண்டு. பின்னால் ஆசைக்காக நாம் சிறு சிறு பொம்மைகளை எழுந்துள பண்ணிக்கொள்ளலாம். இது இத்தனையும் ஆகமம் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அதனால்தான் இந்து தர்மத்தில் உற்சவங்களுக்கும் புஷ்பமாலை வாத்திய கச்சேரி இது இத்தனைக்குமே ஆகமத்தில் இடம் உள்ளது. அதன்படிக்கு அது செய்யப்பட்டால்தான் நாம் போய் வணங்கி அவரிடத்தில் பிரசாதம் பெறுவது பயனளிக்கும். இல்லை என்றால் ஏதோ உற்சவம் நடக்கிறது, நாமும் சென்றோம் பார்த்தோம் என்கிற அளவுதான் இருக்கும். அப்படி அந்தந்த மதத்தினுடைய ஆகமமோ பூஜா விதியோ அதுவே ஏற்றுக்கொள்ளப்படாதது எதற்காக செய்யப்படுகிறது? இது யாருக்கு என்ன ஒரு ஈர்ப்பு அப்படின்னு சிந்தித்து பார்த்தால் சற்றே குழப்பமாகத்தான் இருக்கிறது. மக்களும் குழம்புவதற்கு வாய்ப்புண்டு. அதற்காகத்தான் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்துக்களுக்கும் சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு வெகு காலமாக இதை பற்றின உண்மை தெரியும். கிராமப்புற கோயிலிலிருந்து நகர கோயில்கள், சுயம்பக்த க்ஷேத்திரங்கள், ரிஷிகளால் ஏற்படுத்தப்பட்டவை, ராஜாக்கள் பிரதிஷ்டை பண்ணவை என்று இதனுடைய வரலாறு, இதனுடைய முக்கியத்துவம், கலாச்சாரம் மிக மிக பழமையானது. அது ஒவ்வொன்றுக்கும் தெள்ள தெளிவாக சான்றுகள், நூல்கள், சாஸ்திரங்கள் உள்ளன. எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லை. ஒரு பிரசாதத்தை பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணினால் அது எப்படி அவரை போய் சேருகிறதுங்கிறது முதற்கொண்டு இங்கு எழுதப்பட்டுள்ளது. ஒரு தீர்த்த பிரசாதத்தை பெற்றுக்கொண்டால் அது எப்படி நமக்கு நன்மை தரும் என்பது கூட சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியது இதெல்லாம் இவ்வளவு தூரம் நியாயமாக எடுத்து சொல்லப்பட்டுள்ளது, நடைமுறைக்கு சாத்தியமானது அப்படிங்கிற விஷயம் கடைசியில் இருக்கக்கூடிய தொண்டன் வரைக்கும் பக்தன் வரைக்கும் சென்று அடைய வேண்டும். ஆனால் இதனுடைய பெருமைகள்லாம் காலப்போக்கில் உள்ள இன்னும் போய் சேரவில்லை. இது யாரோ ஒரு சிலர் தெரிந்து கொண்டு மட்டும் லாபம் இல்லை. அப்படி தெரிந்தவர்களுக்கு, ஆகமம் புரிந்தவர்களுக்கு இது என்ன நடக்கிறது அப்படின்னு சட்டென்று புரிந்துவிடும். ஆனால் இப்ப பேச்சே அது புரியாதவர்களை பத்தி. புரியாதவர்கள்னா புரிய முடியாததல்ல, கொண்டு சேர்க்கப்படவில்லை. இப்படி இருந்தால்தான் விக்கிரகம், இப்படித்தான் உற்சவம் நடத்த வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் அதற்கு பலன் இல்லைங்கிறதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு விட்டால் தானே அதனுடைய உண்மையை தெரிந்து கொண்டு விடுவார்கள். அதனால் ஆங்காங்கு இருக்கக்கூடியவர்கள் முயற்சி எடுத்து ஆகமம், அதன் மூலம் விக்கிரக பூஜை, கோயில்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கின்றன, எப்படி அந்த பெருமானுக்கு சாநித்தியம் வரும், நாம போய் தரிசிக்கும் போது எப்படி பயன் பெறுகிறோம், அது அப்படித்தான் இருக்க முடியுங்கிறதை ஆந்தனையும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.